வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று எத்தனை ஆவலோடு தாவீது கூறுகிறார். அதுபோல நீங்களும் அத்தகு ஆவலோடு வானொலி பெட்டிக்கு முன் இந்த காலை வேளையில் காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் வாஞ்சை வீண் போகாது, நிச்சயம் கர்த்தர் உங்களோடு பேசுவார்.
துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் ஜீவனுள்ள தேவநாய கர்த்தாவே, எங்கள் பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ளவரே, நேற்று மீண்டும் என்றும் மாறாதவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே தொழிலாளர்களுக்காக நாங்கள் விசேஷமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வகையான ஞானத்தை நீர் கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் செய்யும் தொழிலுக்கு ஏற்ற சரீர பலனை கொடுத்து வருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை உள்ள பணியாளர்களாக மனிதனுக்கென்று பணியை செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் தங்கள் கடமைகளை செய்கிற ஒவ்வொரு தொழிலாளர்களுக்காகவும் நாங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் முயற்சிக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கட்டளையிட்டாலும் அவர்கள் செயலுக்கு ஏற்ற விளைவுகளை கர்த்தர் நிச்சயமாய் அவர்களுக்கு தருவீர். நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோம் ராஜா. தொழிலாளர்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்கள் தொழில் செய்து களைத்து வரும்பொழுது குடும்பத்தின் பிள்ளைகள் அவர்களுக்கு ஏற்ற உதவியை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்திலே நீர் கொடுத்திருக்கிற அன்பிற்காக, ஐக்கியத்திற்காக, சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கணவனின் கடினமான உழைப்பை புரிந்து கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷமாய் செய்கிற ஒவ்வொரு மனைவிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவ்வாறு செயல்படாமல் இருக்கிற சகோதரிகள் யாராவது இருப்பார்கள் என்றால் தங்கள் கணவனுடைய முக்கியமான பணியை உணர்ந்து கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷமாய் செய்ய கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்தரலும். ஆண்டவரே, தொழிலின் நிமித்தமாக பல்வேறு நேரங்களிலே தூரமான இடங்களுக்கு பயணம் செய்து குடும்பத்தோடு செலவு செய்யும் நேரங்களை அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். கர்த்தர்தாமே, அப்படிப்பட்ட நேரங்களுக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிட்டாலும் குடும்பத்தை விட்டு தூரமாய் தொழிலாளர்கள் செல்வதனாலே குடும்பங்கள் பாதிக்கப்படாதபடி, பிள்ளைகள் வளர்ப்பிலே கஷ்டமில்லாதபடியும் கர்த்தர் காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலேயும் பற்பல விதமான சிறுவர் சேவை மையங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பல்வேறு நிலைமைகளிலே குடும்பத்தோடு வாழ முடியாத சூழ்நிலையிலே கல்வி அறிவு பெற்றுக் கொள்ள முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து பராமரிக்கக்கூடிய நல்ல இல்லங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரோடும் நாங்கள் இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர்தாமே, அவர்கள் ஆரம்பித்திருக்கிற புதிய ஆண்டிலே ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்து பாவங்களுக்கு சோதனைகளுக்கு விலக்கி காத்துக்கொண்டு, வியாதி விக்னங்களுக்கு விலக்கி காத்துக்கொண்டு, ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று
ஒன்றியோவான் 4 தொடர்ந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒன்றியோவான் 4:8 பாருங்கள். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இல்லையா என்பதற்கான அடுத்த சோதனைதான் இது. அன்பில்லாதவன் தேவனை அறியான். உங்கள் தாயை தகப்பனாரை நீங்கள் நேசிக்கிறீர்களா என்று நான் கேட்கவில்லை. உங்கள் கணவனையோ மனைவியோ அல்லது உங்கள் பிள்ளைகளையோ அல்லது உங்கள் உறவினர்களையோ நீங்கள் நேசிக்கிறீர்களா என்று நான் கேட்கவில்லை. உங்கள் திருச்சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளையும் உங்களால் நேசிக்க முடிகிறதா என்பதுதான் கேள்வி. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், சிலரை மட்டும் என்னால் நேசிக்க முடிகிறது. சரி, இது நல்லதுதான். நீங்கள் சரியான பாதையிலே தான் போய்க் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் சில விசுவாசிகள் மிகவும் அன்பற்றவர்களாக காணப்படுவார்கள். அவர்களையும் நேசிக்க வேண்டும். நேசிக்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது அவர்களை குறித்து கருத்து உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அக்கறை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதாவது அவர்களுக்கு பயனுள்ள உதவி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனை குறித்த மற்றொரு விளக்கத்தை யோவான் இங்கே கொடுக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒன்று யோவான் நிருபத்திலே தேவனை குறித்த 3 விளக்கங்களை நாம் பார்க்கிறோம். ஞாபகத்தில் இருக்கிறதா? முதலாவதாக தேவன் ஒளியாயிருக்கிறார். இரண்டாவதாக தேவன் அன்பாயிருக்கிறார். மூன்றாவதாக தேவன் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். டாக்டர் அயன்சேர் என்பவர் ஒரு அருமையான கதை சொல்கிறார். கிறிஸ்தவர்கள் மட்டுமே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும் என்ற சத்தியத்தை அருமையாக விபரமாக சொல்கிறார். கவனியுங்கள், நான் ஒரு அறிவு கலைஞம் என்று தன்னை குறித்து பெருமை கொண்ட ஒரு பெண்மணி இந்த ஊழியரை ஒருமுறை சந்தித்தார். அப்பொழுது அவர், இந்த வேத புத்தகத்திலே எனக்கு எந்தவிதமான பயனும் இல்லை, இது கிறிஸ்தவ மூட நம்பிக்கைகள் சமய கொள்கைகள் அடங்கிய புத்தகம், தேவன் அன்பாக இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், அது எனக்கு போதும் என்று கூறினாள். அதற்கு அந்த ஊழியர், உனக்கு அதை தெரியுமா என்று கேட்டதற்கு, ஏன் அப்படி கேட்கிறீர்கள், நாம் எல்லாருமே அதை அறிந்திருக்கிறோமே, இந்த ஒரு நம்பிக்கை எனக்கு போதும், இந்த வேத புத்தகம் எல்லாம் எனக்கு தேவையில்லை என்று கூறினாள். அப்பொழுது ஊழியர் அவளை பார்த்து, தேவன் அன்பாக இருக்கிறார் என்று எப்படி கண்டுபிடித்தாய் என்று கேட்டார். அதற்கு அவள், அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே என்று கூறினாள். ஊழியர் அவளை பார்த்து, இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியுமா? எத்தனை பேர் தங்கள் பிள்ளைகளை பலியாக கொடுக்கிறார்களே, தேவன் அன்புள்ளவர் என்று உண்மையாகவே அவர்கள் அறிந்திருக்கிறார்களா என்று கேட்டார். அதற்கு அந்த பெண், அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள், மூட நம்பிக்கையில் இருக்கிறார்கள் என்று சொன்னாள். இதற்கு அவர் பிரதித்தரமாக, நீக்ரோ மக்கள் காடுகளிலே பலவிதமான இயற்கைகளை வணங்குகிறார்களே, தொடர்ந்து அசுத்தாவி தங்களை தாக்கிவிடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறார்களே, தேவன் அன்பாக இருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். இல்லை, அவர்களுக்கு தெரியாது, ஆனால் நாகரீகம் வளர்ந்துள்ள இடங்களிலே உள்ள எல்லாரும் இதை அறிந்திருக்கிறார்கள் என்று சொன்னாள். அதற்கு ஊழியர் அவளை பார்த்து, எப்படி இது நமக்கு தெரியும், யார் நமக்கு சொன்னார்கள், எங்கே இருந்து இந்த உண்மையை நாம் அறிந்து கொண்டோம் என்று கேட்டார். அப்பொழுது அந்த பெண், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லையே என்று கேட்டாள். எனக்கு தெரியும், தேவன் அன்பாக இருக்கிறார், அவ்வளவுதான் என்று சொன்னாள். அதற்கு பதில் உரைத்த ஊழியர் சொன்ன உண்மை என்ன தெரியுமா சகோதரியே? அது பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு பூலோகத்திலே அவர் வார்த்தையிலே எழுதப்பட்டிருப்பதனாலேயே இன்றைக்கு உலகம் தேவன் அன்பாயிருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறது. இந்த வேத புத்தகத்தை விட வேறு எந்த இடத்திலேயும் இந்த உண்மை இல்லை. ஆதி காலம் முதல் தோன்றிய எந்த புத்தகத்திலேயும் இது எழுதப்பட்டிருக்கவில்லை என்று கூறினார். ஆம் அருமையானவர்களே, தேவன் அன்புள்ளவர் என்பதை தேவனே நமக்கு வெளிப்படுத்தினார். இப்பொழுது ஒன்றியவான் 4:9 பாருங்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் எப்படி உங்களை நேசிக்கிறார்? இந்த அன்பை இயற்கையிலே பார்க்க முடியாது. இயற்கையிலே நாம் பார்ப்போம் என்றால் கூர்மையான நகங்களையும் இரத்தத்தை உரியும் பற்களையும் தான் நாம் பார்க்க முடியும். இதுதான் இயற்கையின் சுபாவம். தேவனுடைய அன்பை கல்வாரி மலையிலேதான் நாம் பார்க்க முடியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். ரோமர் 5:7 நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான். அருமையானவர்களே, இந்நாட்களிலே உங்களுக்காக மறிக்கக்கூடிய யாராவது ஒருவர் இருக்கிறார்களா? எனக்காக மறிக்கக்கூடிய யாரையும் நான் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக மறிக்க கொடுத்ததினாலே தமது அன்பை அவர் வெளிப்படுத்திவிட்டார். ஓய்வு நாள் பள்ளிக்கு ஒழுங்காக வந்ததினாலே அவர் எனக்காக மறிக்கவில்லை, கடந்த 50 ஆண்டுகளிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்திற்கு வராமல் இருந்ததினாலே அவர் எனக்காக மறிக்கவில்லை. நாம் பாவிகளாய் இருந்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். நாம் தொலைந்து போனவர்களாய் நேசிக்கப்படத்தகாதவர்களாய் இருந்தாலும் ஏற்ற காலத்திலே இயேசு எனக்காகவும் உங்களுக்காகவும் மரித்தார். ஆம், தேவன் நம்மை நேசிக்கிறார். ரோமர் 5:8 என்ன சொல்கிறது? நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அருமையானவர்களே, இந்த அன்பிற்கான விளக்கம் நம்மிலே காணப்படவில்லை, அவரிலே காணப்படுகிறது. ஏன் தேவன் நம்மை நேசித்தார்? நாம் அன்பு கூறப்பட முடியாதவர்களாயிருந்தாலும், நாம் பாவிகளாயிருந்தாலும் அவர் நம்மை நேசித்தார். எனவே இந்த அன்பிற்கான காரணம் அவரில்தான் இருக்கிறது. அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் மற்றும் ஒரு வசனத்திலே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துவிலே தெய்வீகம் இல்லை என்று சொல்கிறவர்களுக்கு இது ஒரு விளக்கம் கொடுக்கும் வசனமாகும். இயேசு கிறிஸ்துவை ஒரே பேரான குமாரன் என்று சொல்லும்பொழுது அது பிதாவுக்கும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள தனிப்பட்ட உறவை வெளிப்படுத்துகிறது. அவர்களுக்குள்ளே உள்ள உறவானது தனித்தன்மை வாய்ந்தது. இயேசு கிறிஸ்து உண்டாக்கப்படவில்லை, உருவாக்கப்பட்ட தேவ தூதர்களை என்னுடைய குமாரர்கள் என்று சொல்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் கடவுளுடைய குமாரராய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்பொழுது தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இதே வார்த்தை ஈசாக்கை குறித்து சொல்லும்பொழுதும் பயன்படுத்தப்பட்டிருப்பது நமக்கு வியப்பூட்டும் காரியமாயிருக்கிறது. கவனியுங்கள், எபிரேயர் 11:19 தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அந்த காலகட்டத்திலேயே ஆபிரகாம் இஸ்மவேல் என்ற ஒரு மகனையும் தனக்கு பெற்றிருந்தான். அதற்கு பின் மற்ற குமாரர்களையும் அவன் பெற்றான். ஈசாக் எப்படி ஆபிரகாமுடைய குமாரனோ அதே போலத்தான் இஸ்மவேலும் ஆபிரகாமுடைய குமாரனாயிருந்தான். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் எப்படி ஈசாக்கு ஆபிரகாமை போல காணப்பட்டானோ அதே போலத்தான் இஸ்மவேலும் ஆபிரகாமை போல இருந்திருப்பான். ஆனால் ஈசாக்கை குறித்து சொல்லும்பொழுது மட்டும் ஒரே பேரானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அவன் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவன். அவனுடைய பிறப்பு அற்புதமான ஒரு பிறப்பு. மற்ற தனது குமாரர்களோடு ஆபிராமுக்கு இருந்த உறவை காட்டிலும் வித்தியாசமான தனிப்பட்ட வகையான உறவை கொண்டவன் இந்த ஈசாக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் நித்திய பிதாவிலே காணப்பட்ட நித்திய குமாரனாய் இருந்தார். நித்தியமான ஒரு குமாரனாய் இல்லாமல் நித்தியமான ஒரு தகப்பனாய் இருக்க முடியாது. தேவன் பிதாவாயிருக்கிறார் என்று சொல்லும்பொழுது மனித தன்மையிலே நாம் சொல்கிற பிதா அல்ல, ஏனென்றால் தேவன் ஆவியாயிருக்கிறார். யோவான் 14:24 சொல்லுகிறது, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எனவே ஒரே பேரான குமாரன் என்று சொல்லும்பொழுது பிதாவின் தனித்தன்மை வாய்ந்த மகன். மற்றவர்கள் படைப்பினாலே குமாரர்கள், இவர்கள்தான் ஆதாமும் தேவ தூதர்களும். புதுப்பிறப்பின் மூலமாக ஒவ்வொரு விசுவாசியும் கடவுளுடைய குமாரராகிறார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே ஒரே பேரான குமாரனாயிருக்கிறார். எதற்காக அவர் அவ்வாறு இருக்கிறார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கும் தேவன் அவரை இந்த உலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இப்பொழுது 1 யோவான் 4:10 பார்ப்போம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, கிருபாதாரம் என்ற வார்த்தைக்கு 2 கிரேக்க வார்த்தைகள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டை பார்ப்போம் என்றால் ஒரே வார்த்தைதான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 வித்தியாசமான வகைகளிலே அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிருபாதார என்று சொல்லும்பொழுது பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிற கிருபாசனத்தை குறிக்கிறது. இதே வார்த்தை தான் பழைய ஏற்பாட்டிலே 1 மூடுதல் என்ற பொருளிலே வருகிறது. நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையிலே நான் சொல்ல முயற்சிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி பயணம் செய்தபொழுது தேவனுடைய கட்டளைக்கு ஏற்ப ஒரு ஆசரிப்பு கூடாரம் செய்யப்பட்டது. அங்கே மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ஒரு இடம் இருந்தது. அங்கேதான் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. இதை குறித்து யாத்ராமும் 37 வாசிக்கிறோம். நீங்கள் இன்று பகலிலே நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த பெட்டி முழுவதும் சித்தி மரத்தினாலே செய்யப்பட்டு பொன்னினாலே மூடப்பட்டிருந்தது. இது மிக அழகான ஒன்று. இந்த உடன்படிக்கை பெட்டியின் மூடிதான் கிருபாசனம் என்று அழைக்கப்பட்டது. இந்த இடத்தில்தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பிரதான ஆசாரியன் என்பவன் மூலம் சந்தித்தார். வருடத்திற்கு ஒரு முறைதான் இந்த பிரதான ஆசாரியன் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வருவான். மக்களுடைய பாவத்திற்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கொண்டு வந்து அவன் கிருபாசனத்திலே தெளிப்பான். எனவேதான் இது கிருபாசனம் என்று அழைக்கப்பட்டது. ஏனென்றால் இந்த இடத்திலேதான் தேவன் மனிதனை சந்தித்தார். தேவன் அவர்களை நேசித்தார். ஆனாலும் மகா அன்பினாலே மனிதனாகிய நீங்கள் என்னிடத்திலே வரலாம் என்று சொல்லவில்லை. எனவே இந்த ஒரு வகையிலேதான் அவர்கள் தேவனை சந்திக்க முடிந்தது. பாவம் நிவர்த்தி செய்யப்படும் அந்த நாளிலே பிரதான ஆசாரியன் உள்ளே சென்று இரத்தத்தை தெளிப்பான். இதன் பொருள் என்ன? இன்னும் ஓராண்டு காலத்திற்கு தேவன் இந்த ஜனக்கூட்டத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். அடுத்த ஆண்டும் இதேபோல அந்த பிரதான ஆசாரியன் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவானது நிலைத்திருக்கும் என்று சொல்லப்பட்டது. இங்கே 1 யோவான் 4:10 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதன் பொருள் என்ன? அவரே நமக்காக கிருபை ஆசனமாக இருக்கிறார். காரணம், இயேசு கிறிஸ்துதான் என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் இந்த உலகத்திலே வந்து மரித்தவர். ரோமர் 4:25 பாருங்கள். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் பரிகாரியானதாலே, நம்முடைய இடத்திலே அவர் மரித்ததாலே நாம் தைரியத்தோடு கடவுளுடைய சிங்காசனத்தின் முன்னே வரக்கூடியவர்களாயிருக்கிறோம். இந்நாட்களிலே அவருடைய அந்த சிங்காசனம் கிருபையின் ஆசனமாக இருக்கிறது. அதுதான் கிறிஸ்து நமக்காக செய்தது. தேவன் நம்மேலே வைத்த அன்பை இவ்வாறு தம்முடைய ஒரே பேரான குமாரனை பலியாக ஒப்புக் கொடுத்ததன் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். 1 யோவான் 4:2 இரண்டு முறை தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். 8:16 தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இது மிகவும் அருமையான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, மற்றொரு காரியத்தையும் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டும். தேவன் இரக்கமுள்ளவர் என்று நீங்கள் சொல்ல முடியாது. தேவன் கிருபை உள்ளவர் என்றும் சொல்ல முடியாது. தேவன் நீதி உள்ளவர் என்றும் நீங்கள் சொல்ல முடியாது. தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம். ஏனென்றால் இந்த காரணத்தினாலேதான் தேவன் ஒளியாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாயிருக்கிறார் என்றும் நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் இங்கே அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், தேவன் தம்முடைய அன்பிலே நம்மை ரட்சிக்க வரவில்லை, அவர் நம்மை நேசிக்கிறார். ஆனால் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று பரலோகத்தின் பின்பக்க கதவை திறந்து நம்மை உள்ளே விட்டு ஏதோ ஒரு இருட்டான பகுதியிலே நாம் இருக்கும்படியாக வைக்கவில்லை. அதே நேரம் பரலோகத்திலே முன் கதவுகளை திறந்து அவர் நம்மை பரலோகத்திற்குள்ளே கொண்டு செல்ல முடியாது. அவர் பரிசுத்தமுள்ள நீதி உள்ள ஒரு கர்த்தராயிருப்பதனாலே என்னையும் உங்களையும் பரலோகத்திற்குள்ளே இவ்வாறாக எடுத்துக் கொள்ள முடியாது. ஒரு காலத்திலே மிகவும் கொடுமையானவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் நீதிபதிகளும் மற்ற அதிகாரத்தில் இருந்த தலைவர்களும் இப்பொழுது அநேக நாடுகளிலே இந்த தண்டனையை எடுத்துவிட்டார்கள். காரணம் என்ன? ஒரு மனிதனுக்கு பணமும் மற்றவர்களை கைக்குள்ளே போட்டுக்கொள்ளும் திறமையும் இருக்குமென்றால் அவன் மரண தண்டனையை பெற்றுக் கொள்ளாமல் தப்பிக் கொள்ளுகிறான். ஏழையானவன் இப்படிப்பட்ட தண்டனைகளினாலே மறிக்க நேரிடுகிறது. இன்றைய சமுதாயத்திலே பரிதாபமான ஒரு நிலை என்னவென்றால் நீதியை விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலை. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் என்னையும் உங்களையும் நேசித்தாலும் அவர் தனது அன்பினாலே நம்மை ரட்சிக்கவில்லை. தமது அன்பினாலே அவர் நம்மை ரட்சிக்க முடியாது. ஏனென்றால் அவர் பரிசுத்தராய் நீதியுள்ளவராய் இருப்பதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பாவம் என்னும் உண்மையை குறித்து அவர் ஏதாவது செய்தாக வேண்டும். இவ்வாறு அவர் செய்வதுதான் சரியானது. எனவேதான் எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவையிலே அடிக்கப்படும்படியாக தனது ஒரே பேரான குமாரனை ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறாக பாவத்தின் தண்டனையை அவர் முறித்தார். இதன் மூலமாகத்தான் பரிசுத்தமான கடவுள் இறங்கி வந்து நம்மை ரட்சிக்க முடியும். மகா பரிசுத்தமுள்ள தேவன் நம்மை ரட்சிப்பதற்காக செய்யக்கூடிய ஒரே ஒரு வழி இதுதான். ஆம் பிரியமானூர்களே, கிறிஸ்துவே அங்கே கிருபாசனமாய் இருக்கிறார். அங்கேதான் தேவன் தனது அன்பை விளங்க பண்ணினார். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் முதலாவது அவரை நேசிக்கவில்லை. நாம் வசீகரிக்கக்கூடியவர்களாய் இருப்பதினாலே தேவன் தம்முடைய குமாரனை கொடுக்கவில்லை. நாம் நல்லவர்களாய் இருந்ததினாலே கொடுக்கவில்லை. நாம் ஏதோ செய்வோம் என்று வாக்கு பண்ணினதனாலே தமது குமாரனை நமக்கு கொடுக்கவில்லை. நாம் பாவிகளாய் இருக்கையிலே தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். தேவன் நம்மேல் தம் அன்பை பொழியும் பொழுதும் நாம் பாவிகளாகவே இருந்தோம். இதைத்தான் ரோமர் 5:8 வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலேதான் ஆண்டவர் நம்மை நேசித்தார், நமக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணினார். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம் என்றால் நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறார். இந்த அவருடைய வழியிலே வர வேண்டும், இல்லை அவரை கிட்டிச் சேர முடியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதனாலே எல்லாரையும் பரலோகத்திற்குள்ளே சேர்த்துக் கொள்ளப் போகிறார் என்று எண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் பாவத்திலே வாழ்கிறவர்களுக்கு நித்தியமான அழிவும், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்தியமான ஜீவனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதை விசுவாசித்து அவரை ஏற்றுக் கொள்கிறீர்களா? நீங்கள் கடவுளுடைய திட்டப்படி அவரிடத்திலே வந்தால் உங்களையும் அவர் சேர்த்துக் கொள்வார். ஒன்றியவான் 4:11 பார்ப்போம். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். இதை நாம் வாசிக்கும் பொழுது 10 மீண்டும் நம் நினைவிற்கு வருகிறது. அவர் நம்மை நேசித்தபடியினாலே தம்முடைய குமாரனை நமக்காக அனுப்பினார். நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய குமாரனே கொடுக்கும் அளவு நம்மை நேசித்தார். மத்தேயு 5:46 என்ன சொல்கிறது? உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? இயேசு கிறிஸ்து யோவான் 14:15 சொல்லும் பொழுதும், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்றார். யோவான் 15:12 சொல்லும் பொழுதும், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதை என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, இவ்வளவு காரியங்களையும் அறிந்த பின்பு இந்த உலகத்திலே ஒரு கிறிஸ்தவ சகோதரனை சகோதரியை பகைத்துக் கொண்டு நான் தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இந்த உலகத்திலே உங்கள் சகோதரரை உங்களால் நேசிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளையா இல்லையா என்பது சந்தேகம்தான். ஒருவரை ஒருவர் பார்க்கும்பொழுது மிகவும் இனிமையாக பேசுகிறவர்களாக இருக்கிறோம், ஆனால் முதுகுக்கு பின்னாலே அவர்களை குறித்து நாம் என்ன பேசுகிறோம்? லூக்கா 23:34 நாம் பார்க்கிறது போல இயேசு சிலுவையிலே இருந்தும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றுதான் ஜெபித்தார். இரத்த சாட்சியாக மறித்த ஸ்தேவானும் இதே வார்த்தையை தான் சொன்னார். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட மன்னிப்பை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியுமா? உங்களை காயப்படுத்தினவர்களையும் உங்களை துன்பப்படுத்தினவர்களையும் உங்களால் மன்னிக்க முடியுமா? நீங்கள் அவர்களை மன்னித்து அன்பு கொடுக்கும் பொழுதும் அவர்கள் பதிலுக்கு உங்களை நேசியாமல் இருந்தால் அவர்கள் தேவனுடைய பிள்ளையா என்பது கேள்விக்குறிதான். பிரியமானவர்களே, இப்படி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்ற சத்தியத்தை அதிகமான இடங்களிலே இன்று நாம் கேட்க முடிகிறதில்லை. யோவான் என்ன சொல்கிறார்? தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறீர்களா? அப்படி என்றால் உங்கள் சகோதரர்களிலும் அன்பாயிருங்கள் என்று சொல்கிறார். 1 யோவான் 4:12 பாருங்கள். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். இந்த வசனம் உண்மை இல்லை என்று சிலர் வேதத்திலுள்ள சில உதாரணங்களை சொல்லலாம். ஆதாமும் மோசேயும் முகமுகமாய் பேசினார்கள். பாறை வெடிப்பிலே வைத்து தேவன் கடந்து போனதாக மோசே பார்த்தார் என்று சொல்கிறார்கள். ஏசாயா 6:6 நாம் பார்த்தால், உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் என்று ஏசாயா சொல்கிறார். எசேக்கியேலும் தேவனை தரிசனத்திலே கண்டார். தானியேலுக்கும் மற்றவர்களுக்கும் தரிசனமானார் என்றும் சொல்லலாம். ஆனால் யோவான் என்ன சொல்கிறார்? யோவான் 1:18, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டிலே தேவன் மனிதர்களுக்கு முன்னாலே வெளிப்பட்ட பொழுது அவர்கள் தேவனை காணவில்லை, ஏனென்றால் தேவன் ஆவியாயிருக்கிறார். அவ்வாறே அவரை நாம் தொழுது கொள்கிறோம். தேவன் அந்த மனிதர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவங்களிலே தரிசனமானார். தன்னுடைய முழுமையையும் அவர் யாருக்கும் வெளிப்படுத்தவில்லை. யோவான் 14:9 நாம் பார்க்கும்பொழுது, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய் என்று கேட்டார். அப்படி இல்லை என்றால் எப்படி அவரை பார்த்தார்கள்? மனித சரீரத்தால் அவரை பார்த்தார்கள். எத்தனையோ மக்கள் கூட்டம் அவரை பார்த்தாலும் அவரை கண்டுகொள்ள முடியாத அளவுதான் அவர் இருந்தார். நாசரேத்திலே மனித சரீரத்திலே மூடப்பட்டவராக வளர்ந்தார். அவ்வாறு அவர் வளரும் பொழுதும் தேவனுடைய குமாரன் என்று யாரும் அறியவில்லை. தேவனை அவருடைய முழுமையிலே யாரும் கண்டதில்லை. இது இன்றைக்கும் உண்மை பிரியமானவர்களே. இங்கே யோவான் மூலமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தும் சத்தியம் என்னவென்றால், தேவனை ஒரு காலம் ஒருவனும் கண்டதில்லை, ஆனால் இந்த விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் நேசிப்பதின் மூலமாக அவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, தேவனை தேடுகிறவர்கள் ஒருவரும் இல்லை, ஆனால் தேவனே மனிதனை தேடி வந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவரே வந்து இயேசு கிறிஸ்துவில் தன்னை வெளிப்படுத்தினார். நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது அவருடைய வார்த்தைகளை நான் கவனிக்கும் பொழுது தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. தேவனுடைய இருதய துடிப்பை நான் உணர முடிகிறது. பிரியமானவர்களே, துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு அநேக விசுவாசிகள் உலகத்தை பிரியப்படுத்த விரும்புகிறார்கள். உலகத்திற்கு பிரசங்கிக்க வேண்டியவர்கள் உலகத்தை பிரியப்படுத்த பார்க்கிறார்கள். உலகம் நம்மை குறித்து என்ன நினைக்கும் என்பதற்கேற்ப நடக்க முயற்சிக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒரு உண்மையை சொல்லுகிறேன், கேளுங்கள். 20 வயதிலே உலகம் நம்மை குறித்து என்ன நினைக்கிறது என்பதை குறித்து நாம் கவலைப்படுகிறதில்லை, ஆனால் 30 வயதிலே உலகம் நம்மை குறித்து என்ன நினைக்கிறது என்று அதிகமாய் சிந்திக்கிறோம். 40 வயதிலே உலகம் நம்மை குறித்து ஒன்றும் சிந்திக்கவில்லை என்று புரிந்து கொள்கிறோம். அதுதான் உண்மை பிரியமானவர்களே. இந்த உலகத்திற்கு சாட்சி பகர எதிர்பார்க்கப்படுகிறோம். எப்படி நாம் சாட்சியாயிருக்கப் போகிறோம்? அவருடைய வசனத்தை கொடுத்தா? ஆம், அது முக்கியமானதுதான். இந்த உலகமானது அன்பை குறித்து பசி உள்ளதாயிருக்கிறது. அன்பு என்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. உலகம் அன்பு என்று எண்ணுவது உடல் ரீதியான அன்பை குறித்துதான். தேவனுடைய அன்பை குறித்து இந்த உலகம் அறியாததாய் இருக்கிறது. அவர் எத்தனை அருமையானவர் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த உலகத்திலே விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பதனாலே தேவனுடைய அன்பை அவர்கள் வெளிப்படுத்த முடியும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்களா அன்பின் ஆண்டவரே? நாங்கள் பாவிகளாய் இருக்கும் பொழுது நீர் எங்களை நேசித்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே மரிக்க ஒப்புக் கொடுத்தபடியினாலே உம்முடைய அன்பை நீர் வெளிப்படுத்தினீர். உம்முடைய அன்பை பெற்றுக் கொண்டிருக்கிற நாங்களும் ஒருவர் மேல் ஒருவர் உண்மையான அன்புள்ளவர்களாய் வாழ கிருபை செய்யும். உம்முடைய சுவிசேஷத்திற்கு இந்த இடையூறாய் இருக்கிற விசுவாசிகளை நீரே தொட்டு அவர்களை சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய அன்பை மக்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு திருச்சபையிலேயும் விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் உண்மையான அன்போடு நேசிக்க நீரே துணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-12-21.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு இருப்பேன். உபாகமம் 31:23.